அன்புக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் எழுதிக் கொள்ளுங்கள். புதிதாக இதில் கற்றுக்கொண்ட 5 காரியங்களை 5 வரிகளில் எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கும்போது அதை ஜெராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கும் மதிப்பெண் உண்டு. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக தேவனால் உறுதிப்பாடு என்று கடைசியில் சிந்தித்துக் கொண்டிருந்தோமே, அதன் தொடர்ச்சியாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய அழைப்பை நாம் உறுதி பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 4 காரியத்தை நேற்று சிந்திக்க ஆரம்பித்தோம். உறுதிப்பாடு, அதாவது தேவனால் சபையினால் உறுதிப்பாடு இருக்கிறதா, கர்த்தர் அழைத்த ஊழியை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளதா, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற வாஞ்சை மற்றும் தாகம் உள்ளதா, அடுத்து வாழ்க்கை உத்தமமாய் நேர்மையாய் இருக்கிறதா என்று சொல்லி CALL 4 எழுத்தை கொண்டு நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். சிக்கு கன்ஃபர்மேஷன், ஏ எபிலிட்டி, எல் லாங்கிங்ஸ், அடுத்து எல் லைஃப். இதில் கடந்த வகுப்பின் இறுதி அந்த பகுதியில் தேவனால் உறுதி பண்ணப்பட வேண்டும் நம்முடைய அழைப்பு என்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதிலே நம்முடைய விளைவை வைத்து நாம் கணக்கிட முடியாது, அதாவது ஊழியத்தின் விளைவுகளை வைத்து தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என எரேமியாவின் ஊழியம் ஒரு மிகவும் ஒரு கனி நிறைந்ததாய் இல்ல, அதாவது அவர் நினைத்தது போன்ற விளைவை ஏற்படுத்தவில்லை. அப்ப அதனால விளைவு கர்த்தருடையது என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியை தான் நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். தேவன் ஊழியத்தை உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 2-3 போன்ற வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று பார்க்கிறார். அப்போ இங்கே ஜபிக்கிறார்கள், அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். அந்த உபவாச ஜபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தலையிட்டு சொல்றாரு, நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள், நான் புறஜாதிகள் மத்தியில ஊழியம் செய்ய இவர்களை அழைத்திருக்கிறேன், அதற்கு இவர்களை சபையிலே வைத்துக் கொள்ளாதீங்க, பிரித்து விட்டு விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி பதில் சொன்னதை பார்க்கிறோம். அப்போ அதற்கு சபையார் கீழ்ப்படிந்து ஜெபித்து அனுப்பி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ உறுதி பண்ணுகிறார், இவர்கள் புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்று உறுதிப்படுத்தி அதை தெரியவும் படுத்தி அனுப்புகிறத பார்க்கின்றோம். ஆ பிரியமானவர்களே, அப்போ நீங்க உங்களுடைய அழைப்பை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அந்த சபையில தங்கி இருந்தார்கள், ஜபித்தார்கள். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பிரித்து விட சொன்னார். அவ்விதமாகவே சபையாரும் பிரித்து விட்டார்கள், அனுப்பிவிட்டார்கள். அப்போ உங்கள் ஊழியத்தை நிர்ணயிக்கிற முக்கியமான காரியம் தேவனிடத்தில் இருக்கிறது, அதனை அடுத்து சபையாரிடத்தில் இருக்கிறது. மற்றவர்கள் உங்களுடைய ஊழியத்தை உங்களை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறதுக்கு அவருடைய அறியாமலே நடத்தப்பட்டு உங்களை அந்த குறிப்பிட்ட இடத்துல சரியான இடத்துல வைத்து பயன்படுத்துகிற காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்க முடிவு பண்ணலாம், நீங்களே உங்களுடைய அழைப்பை நீங்கள் உறுதி செய்வதற்கு ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாகவும் சொல்ல விரும்புகிறேன். அப்ப தேவன் உறுதிப்படுத்துகிறார், அதே வேளையில நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லாமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லக்கூடாது. அவருடைய காரியம் அவர் பார்த்துக் கொள்வார் என்று நாம் அமைதியாய் இருந்து விட்டாலும் காரியம் நடக்காது. பரிசுத்த வாழ்வாயிருந்தாலும் ஊழியமாயிருந்தாலும் தேவனும் நீங்களும் சேர்ந்து நடத்துகிறதுதான் பரிசுத்த வாழ்வு, ஊழியம் எல்லாம். அவரே எல்லாம் செய்துவிட்டால் நம்முடைய பகுதி என்று ஒன்றுமே இல்லையே. நாம் ரோபோட் போல அவரால் பயன்படுத்துகிற ஒரு இடத்தில் இருப்போம். அப்படி அல்ல, சுய சித்தத்தை தந்திருக்கிறார். நாமே மனம் வந்து கர்த்தாவே நான் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லும் போது பயன்படுத்துகிறார். அப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமானது ஒரு காரியம் உங்களுடைய தாகம், வாஞ்சை என்று ஏற்கனவே தலைப்பில் சொன்னேன். அது வருகிற தலைப்பிலையும் அதிகமாய் விளக்கமாய் பார்க்க இருக்கிறோம். அடுத்து, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு குறிப்பிட்ட அழைப்பிற்கு நேராக நிச்சயமாய் உங்களை பயிற்றுவித்திருப்பார். அவர் பயிற்சி கொடுக்காம யாரையும் குறிப்பிட்ட ஊழியத்துக்கு அழைக்கிறது இல்ல, அனுப்புகிறது இல்ல. நீங்க மத்தேயு 10 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க 12 சீடர்களை தம்மோடு கூட அவர் அழைத்து சென்று பயிற்சி கொடுத்து பிறகு ஊழியத்துக்கு அனுப்பினதை பார்க்கிறோம். இயேசு அவர்களுக்கு 3.5 ஆண்டுகள் கூட வைத்து பயிற்சி கொடுத்தது மாத்திரமல்ல, மத்தேயு 10:5 இவ்விதமாய் பார்க்கிறோம், இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் என்று சொல்கின்றார். அதாவது இந்த 12 பேரையும் இயேசு அனுப்பினார். அப்போ சொல்லிக் கொடுத்தார், கூடவே வைத்து பயிற்சி கொடுத்தார் 3.5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் அப்படியே இருக்க வைக்கல, அனுப்பிவிட்டார். அப்போ தேவன் உங்களுக்கும் நீங்க இருக்கிற இடங்களில் பயிற்சி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் எதற்கு பயிற்சி கொடுத்தாரோ அதற்கு அனுப்புகிற தேவனாய் இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய அழைப்பு இதுவாக இருக்கலாம் என்று எதை நீங்கள் உறுதி பண்ணுகிறீர்களோ அதை செயலில் காட்ட ஆரம்பிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு மெய்ப்பு பணி, போதக பணியை கற்று தந்திருக்கிறார் என்று உங்களுக்கு ஓரளவு உறுதி செய்ய முடிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கலாம். அங்கே நோயாளிகளை பார்வையிட்டு அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க நீங்க செல்லலாம். அப்படி போகும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப முதலாவது ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்காம தேவன் உங்கள் அழைப்பில் பயன்படுத்தாது இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த 12 பேரை அவர் பயிற்சி கொடுத்துட்டு அனுப்பினார் என்று பார்க்கிற அந்த சத்தியத்தை ஆழமாக நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க முதல் ஸ்டெப் எடுத்து வைத்து செயல்பட ஆரம்பிங்க. எனக்கு இந்த மாதிரி பாரம் இருக்குன்னு எதை குறித்து அதிகமாய் பாரப்பட்டு அழுது ஜெபம் பண்றீங்களோ, இல்லாவிட்டால் உங்களுக்கு தரிசனமாய் தோன்றுகிறதோ, இப்படி இருக்கணும் சபையினா இப்படி இருக்கணும், இல்ல என்னுடைய ஊழியம் இப்படி இருக்கணும்னு எதை குறித்து அதிக பாரம் அடைகிறீர்களோ, அந்த ஊழியத்தை செய்வதற்கு எழுந்து புறப்பட்டு போங்கள். உடனே கர்த்தர் அதற்கு பின்பதாக தொடர்ந்து வழி நடத்துகிறத பார்க்க முடியும். மட்டுமல்ல, அந்த ஊழியத்தை செய்யும் முன்னர் அந்த ஊழியத்தில் அனுபவம் உள்ள அவர்களோடு நீங்கள் பேசுங்கள். நீங்கள் ஒருவேளை போதக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் போதகரோடு அதிகமாய் பழகுங்கள், ஆலோசனை கேளுங்க. எப்படி நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்க, எப்படி கர்த்தர் உங்களை அழைத்தார், எப்படி உறுதிப்படுத்தினார், எவ்விதமாக நீங்க இந்த சபையை ஸ்தாபிச்சீங்க, இப்படி பல ஊழியர்களோடு குறிப்பாக அனுபவம் உள்ளவர்களோடு கேட்கணும். உங்க சந்தேகத்தை சொல்லணும். கர்த்தர் அவ்விதமாய் நடத்துகிறத நீங்க பார்க்க முடியும். சரியா நடத்தி செல்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க நீங்க முதலாவது முடிவு செய்யணும். அதான் சொல்லுவாங்க, நீங்க வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை கேட்பீர்கள் என்று வேதம் சொல்கிறபடி, நீங்க வலதுபுறமாவது இடதுபுறமாவது முதல்ல சாயுங்க. எதுன்னு சரியாய் தெரியாத பட்சத்துல ஏதோ ஒரு பகுதியில முதலாவது செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா ஆவியானவர் வழி இதுப்பா நீ தப்பா போறன்னாவது சொல்வார்ல. எதையுமே செய்யாம வீட்டிலே உட்கார்ந்துட்டு கர்த்தர் அழைப்பை அவரே நிறைவேற்றுவார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்து, பிரியமானவர்களே, உங்களுடைய கனியை கொண்டு நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். முதலாவது, உங்களுக்கு எந்த ஊழியத்தில் அதிக துடிப்பும் வாஞ்சையும் இருக்கிறதோ அதிலே உங்கள் அழைப்பு இருக்கிறது என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அதனை அடுத்து, நீங்க தேவன் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் தந்த அனுபவத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு எதிலே அதிகமாய் பயிற்சி கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க உட்கார்ந்து யோசித்து ஜபித்து அதை செய்ய ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கர்த்தரத பயன்படுத்துகிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஊழியத்தில் உண்டாகிற கனியை கொண்டு நீங்கள் உங்களுடைய அழைப்பை உறுதி செய்து கொள்ள முடியும். ஏன்னா யோவான் 15:5 விதமாய் சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கூறுகிறத பார்க்கிறீங்க. அப்போ இயேசு நம்மில் நிலைத்திருந்தால், நாம் அவரில் நிலைத்திருந்தால், அதன் வெளிப்பாடு என்ன? மிகுந்த கனிகளை நம்முடைய ஊழியத்தில் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவால் அன்றி நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் இல்லாம அவருடைய அழைப்புல நீங்க போகாம ஒரு ரிசல்ட்டையும் பார்க்க முடியாது. ஆனா அவர் அழைப்பில் செல்லும் போது நீங்க அந்த ஊழியத்தில் எதிர்ப்பு இருக்கலாம், பல தடைகள் இருக்கலாம், அதை நீங்க முக்கியப்படுத்தாதீங்க. இறுதி விளைவு கனி உண்டாகுதா அப்படிங்கறத பாருங்க. நீங்க செய்த ஊழியத்தில் பலன் உண்டாகிறதா என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. பயப்படாம நீங்க செயல்பட ஆரம்பிங்க. முதல்ல ஒருவேளை சில இடங்கள்ல நீங்க தவறுதலாய் சில அடி எடுத்து செயல்படுகிறதா இருக்கலாம், சில முடிவுகள் தவறானது போல இருக்கலாம். ஆனா எந்த விதத்திலும் கர்த்தர் சரியான அனுபவத்தை தருவார். நீங்க தினமும் ஜெபமானாலும், ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத இடத்துல நான் போகவும் கூடாது, உங்க சித்தமில்லாத எந்த ஊழியத்தையும் நான் செய்யவும் கூடாது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று தினமும் காலையில நீங்க ஜெபித்து அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். நீங்க உம்முடைய சித்தம் செய்வதற்கு என்னை நேர்வழியாய் நடத்துங்க கர்த்தாவே. ஏன்னா நம்ம ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தலனா நீங்க எப்படி அவருடைய சித்தத்தை செய்ய முடியும்? அப்போ கேட்கணும், அவரிடத்துல கேட்கணும், உறுதிப்பட கேட்கணும். உமக்கு சித்தமில்லாத எதையும் நான் செய்து விடாதபடி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஏன்னா உம்முடைய சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகம் வந்து சேர முடியும்னு நீங்க உறுதிபட கூறியிருக்கிறீங்க. அப்படி இருக்கிறபடினால் உம் சித்தத்தை மீறாதபடி காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்து செயல்படுகிற உங்களுக்கு தம்முடைய சித்தத்தை நிச்சயமாய் தேவன் வெளிப்படுத்துவார். அடுத்து ஊழியத்துல சில கடினமான பாதை உங்களை அழைப்புக்கு நேராய் சரியாய் நடத்துகிறத பார்க்க முடியும். ஊழியம் என்பது நிச்சயமாய் ஒரு கடினமான பாதை தான். ஏன்னா உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி செயல்படணும், தியாகமா செயல்படணும். ஏன்னா உங்கள் நலனுக்காக நீங்க செயல்படல, மற்றவர்களுடைய நலனுக்காக நீங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆத்துமாக்கள் இயேசுவண்ட வரணும் அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்துக்காக செயல்படுகிறீங்க. இதுல ஒரு பெரிய லாபம் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ இதற்கு தியாகமான அன்பு வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிச்சயமா என்னுடைய இருதயத்திலே தருகிறார், உண்மை. ஆனா அதே வேளையில தேவனுடைய பணியை செய்வதற்கு பலதரப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் ஒருவேளை சில இடங்களிலே உண்டாகலாம். நாம் நினைத்தது போல மனிதர்கள் ஒத்துழைப்பு தராமல் இருக்கலாம். ஏன்னா யாக்கோபு 1:2-4 வரை உள்ள வசனங்களில் இவ்விதமாக வாசிக்கிறோம், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப பொறுமையாயிருங்க உபத்திரவத்துல. அப்படி நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்க மாட்டீங்க, நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருப்பீர்கள் என்று இங்கு வேத வசனம் மிக உறுதிபட கூறுகிறத கவனித்து பாருங்க. நாம் நம்முடைய வாழ்வில இந்த கடினமான சூழ்நிலைகளில எவ்விதமாய் நம்முடைய நல்ல குணம் வெளிப்படுகிறது என்பதற்காக பயிற்சி அளிக்கின்றார். மிக கடினமான சூழ்நிலையில மிகவும் உறுதியாய் நீங்கள் இருப்பதற்கு பயிற்சி கொடுக்கின்றார். மிக கடினமான சூழ்நிலையில் தான் நீங்கள் ஊழியத்திற்கான பயிற்சியை அதிகமாய் பெறுகிறீர்கள். எதிர்ப்பு வரும்பொழுது உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கும். உங்களுடைய சபையார் உங்களை குறித்து தேவையற்ற வதந்திகளை பேசும் பொழுது நீங்க அஞ்ச மாட்டீங்க. ஒருவேளை நீங்க ரெகுலரா சில காரியத்தை செய்து கொண்டு இருப்பீங்க. அப்ப கர்த்தர் அதை இந்த கடினமான சூழ்நிலையின் வழியாக அதை விட சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய பொருளாதார நிலையில ஒருவேளை நீங்க சில வேலைகள்ல ஒழுங்கற்று இருந்தா அதையும் கற்றுக் கொடுப்பார். அப்ப உங்களுடைய வாழ்க்கை முறை சில தவறான பாவங்கள் ஒருவேளை இருந்தாலும் கூட இந்த கடினமான சூழ்நிலையின் வழியாக அதை உங்களுக்கு உணர்த்தி அதை விட வைக்கிறார். அப்ப தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நீங்கள் நானும் வணங்குகிற தேவன் ஏதோ நீங்க ஜெபித்தா கேட்டு பதில் தந்து விட்டு அப்படி ஓரமாக இருக்கிற தேவன் அல்ல, செயல்படுகிற தேவன், உங்க வாழ்க்கையில பயிற்சி கொடுக்கிற தேவன். இந்த பூமியில் இருக்கும்போது 12 சீடர்களுக்கு தன்னோடு வைத்து 3.5 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பாக சவுலா இருந்து பவுலாய் மாறின அந்த அப்போஸ்தலர் வாழ்விலே எவ்வளவாய் செயல்பட்டார் பாருங்கள். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். தன்னை முற்றிலுமாக வெறுமையாக்குகிற இடத்திற்கு அவர் வந்து செயல்பட்டதை பார்க்கிறோம். இன்றும் அவர் பயிற்சி கொடுக்கிற தேவன். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்றுதான் அவர் சீடர்களை அழைக்கும் போது சொல்லி அழைக்கின்றார். நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக உருவாக்குவேன். ஐ வில் மேக் யூ என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உருவாக்குவாராம். மட்டுமல்ல, நூதன சீசனாய் இருக்கக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 3:6 கூறுகின்றார். அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. நூதன சீசன்னா பயிற்சி பெறாத சீடன் என்று அர்த்தம். பயிற்சி பெறாமலும் சில பேர் சீடத்துவத்துக்கு வருவார்கள், அதாவது ஊழியத்துக்கு வருவார்கள். பெருமைக்காக, பணத்துக்காக, புகழுக்காக, அந்த பாஸ்டர் இப்படி செய்யறாரு, அந்த சபை இப்படி ஆரம்பித்து இப்படித்தான் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது, எனக்கும் அந்த மாதிரி பெயர், புகழ், பணம், வசதி நான் உருவாக்குவதற்காக தேவன் அழைத்தாரோ இல்லையோ செயல்பட ஆரம்பிக்கிற சிலர் உண்டு. அப்ப அவர்களுடைய ஊழியத்தில் இந்த பிசாசினுடைய தூண்டுதலின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு பயிற்சி பெறாமல், தேவனிடத்தில் ஜெபிக்காம, காத்திருக்காம, அவர் சொல்லித்தராம இவர்களாகவே, இது என்ன பெரிய விஷயம் என்ன, ஜஸ்ட் வேதத்தை எடுக்கணும், போதிக்கணும், அவ்வளவுதானையா? அதுவும் இந்த காலகட்டத்தில் பிரசங்கம் ரொம்ப எளிதா போயிட்டு அந்த வசனத்தை அப்படியே எடுத்துட்டு அப்படி கர்த்தர்களை ஆசீர்வதிக்க போறாரு அப்படிதான் சொல்லணும், வேற என்ன இருக்கு அதுல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல எவ்வளவு ஆழமா படிக்க வேண்டி இருக்குது, பின்னணி என்ன இருக்குது, அதனுடைய மூல பாசையில விதமாய் காணப்படுகிறது. ஆழமான அந்த அர்த்தத்தை அந்த அதிகார துவக்கத்திலிருந்து பார்க்கணும் அட்லீஸ்ட், இல்லட்டா அந்த புத்தக பின்னணி பார்க்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஆனா அதெல்லாம் பார்க்காம இன்று அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். ஜஸ்ட் அந்த வசனத்தை எடுக்க வேண்டியது, நேரா கேட்டுக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். நான் உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆகவே பிரியமானோட நீங்க ஒருவேளை இன்னைக்கு கனவீனமா இருக்கீங்களா, கவலையோடு இருக்கீங்களா, கனப்படுத்த போறாரு, இவ்வளவுதான். இது சொல்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு பிரசங்கம் அல்ல. பிரியமானோட அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அநேகர் ஊழியத்தை இன்று ஆரம்பிக்கிறார்கள். நூதன சீடனாக தேவனிடத்தில் காத்திருக்காம தேவன் எடுத்து பயன்படுத்த போ என்று சொல்லும் முன்னர் இவர்களை செயல்பட ஆரம்பிக்கிறவர்கள். 3.5 ஆண்டுகள் சீடர்கள் கர்த்தரோடு இருந்தார்கள். இவர்கள் திடீரென்று ரட்சிக்கப்பட்டவர்களாய் தங்களை அறிவித்துக் கொள்வார்கள். திடீரென்று ஆத்தம பாரம் இவர்களுக்கு அதிகமாய் வரும். திடீரென்று ஊழியம் செய்ய ஆரம்பிப்பார்கள். பிறகு சபையை போட்டு போயிருவாங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நூதன சீடராய் இருக்கக்கூடாது. சரி, இப்ப என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களை பயிற்றுவிக்கிற தேவன், உங்களை நூதன சீடனாய் அனுப்ப மாட்டார். கடினமான சூழ்நிலைகளின் வழியாக, பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வழியாக, அநேக தோல்விகள், அநேக வெற்றிகள், இதன் மத்தியில நீங்க சமநிலையா போறீங்களா? சில பேர் வெற்றி வந்துட்டு பயங்கரமா குதிப்பாங்க, தோல்வி வந்தா முற்றிலும் துவண்டு போயிருவாங்க. அப்போ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது நீங்க ஒரு உறுதியான இருதயமுடையவர்களாய் அதில் உருவாக்கப்பட தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். அப்போ இதன் வழியாகவும் நீங்க கண்டுகொள்ள முடியும் தேவனுடைய ஊழியத்தை. அதற்கு நீங்க நிச்சயமா வேதத்தை நாடணும், கர்த்தரை நாடணும், மூத்த ஊழியர்களையும் நீங்க நாடி ஆலோசனை பெறலாம். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், ஊழியம் என்பது ஒரு எளிதான பாதை அல்ல, ஆனா இன்பமான பாதை. நெருக்கங்கள், தேவைகள் வரும்பொழுது தேவன் மிகவும் நேர்த்தியா உங்கள் கண்கள் காண செயல்படுகிறத பார்க்க முடியும். அதுதானங்க வேணும். பாத்தீங்கன்னா உலகத்துல செல்வம் சம்பாதிக்க எத்தனை பேர் எத்தனை கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க ஊழியம் தான் கஷ்டம் அப்படின்ட்டு. உயிரை பணையம் வைத்து எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, பணத்துக்காக இரவு பகலா பயணப்படுறாங்க, ஆபத்தான வேலைகளை செய்யறாங்க, நிலக்கரி சுரங்கங்கள்ல, இல்லாவிட்டால் தங்க சுரங்கங்கள்ல உயிரை பணையம் வைத்து பணத்துக்காக செயல்படுகிறாங்க. நாம ஊழியத்துக்காக சில காரியம் செய்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, உலக மனிதர்கள் உங்களை விட அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள் பணத்திற்காக. ஆனா அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனா நமக்கு தான் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆனா பொதுவா ஊழியமானது லகுவானதாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆத்துமாக்களை கொண்டு வரணும், அவர்களை வழி நடத்தணும், அவர்கள் சொல்கிற குறைகளை கேட்கணும், அதுக்கு மத்தியில தாங்கி கொண்டு ஓடணும். அப்போ ஊழியம் என்பது மிகவும் வாய்ப்பு நிறைந்ததாகவும் இருக்காது, லாபம் நிறைந்த ஒரு தொழில் போலவும் இருக்காது. நீங்க தான் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க தான் உங்க நேரம், உங்க பணம், உங்களுடைய தகுதியெல்லாம் விட்டு இறங்கி ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கிறத அடிக்கடியாய் உறுதிப்படுத்துகிறத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன தேவன் உங்க கூட தான் இருப்பார். நீங்க புறப்பட்டு போனபடியினால் உங்க கூட கட்டாயமா அவர் இருப்பார். சொன்னபடி இன்னும் சில கேள்விகளை நீங்க கேட்கலாம் உங்களுடைய அழைப்பை உறுதி பண்ணிக் கொள்வதற்காக. மற்றவர்கள் எனது தலைமைத்துவ தகுதிகளை, வரங்களை அங்கீகரிக்கிறார்களா? அடுத்து, நான் பிரசங்கத்தின் மூலம் அல்லது கற்பித்தல் வழியாக நான் தேவனுடைய சத்தியங்களை கூறக்கூடியவனாக இருக்கிறேனா? அதை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறேனா? நான் அவ்விதமாய் பிரசங்கிக்கும் பொழுது மக்கள் எந்த அளவிற்கு என்னுடைய பிரசங்கத்தில் சந்திக்கப்படுகிறார்கள்? நான் போதிக்கும் பொழுது அவர்களுக்கு உண்மையாகவே கருகலான சத்தியங்கள், கடினமான சத்தியங்கள் எல்லாம் புரிகிறதா? அடுத்து இப்படி கேட்கலாம், என்னை பார்த்து யாராவது உங்கள் அழைப்பை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க அப்படின்னு யாராவது என்னை பார்த்து சொன்னது உண்டா? உங்களுடைய ஊழியத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று யாராவது வந்து சொன்னது உண்டா? அப்போ இப்படி பல கேள்விகள் பல சூழ்நிலைகள்ல நீங்க கேட்டு உறுதி பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை நிச்சயமாய் உறுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார், உறுதிப்படுத்துவார். அப்போ ஊழியம் என்று உங்களுக்கு இருக்கிற அந்த காரியத்தை, அதில் உறுதிப்பாடை தருகிறவர் தேவன். உறுதிப்பாடு இருக்க வேண்டும், நீங்க உறுதி செய்து கொண்டு அதில் முன்னேற வேண்டும். அப்ப மற்றவர்கள் உங்களை கண்டு, உங்கள் ஊழியத்தை கண்டு வளர்வதற்கு உதவி செய்யத்தக்கதாக, தைரியப்படத்தக்கதாக ஈவுகளையும் ஆற்றல்களையும் நீங்க பயன்படுத்துகிறீர்களா என்று கொஞ்சம் உங்களை அவ்வப்பொழுது நீங்க பரிசோதித்து பாருங்கள். நான் செய்கிற ஊழியத்தில் அநேகர் உற்சாகப்படுகிறார்களா, தொடப்படுகிறார்களா? சரி, அடுத்து என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய அழைப்பை செய்யும் அளவிற்கு எனக்கு ஆற்றல் உள்ளதா என்று சொல்லி நீங்க உறுதி பண்ணிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஆர் தர் எபிலிட்டிஸ், ஆற்றல் உள்ளதா? கால் அப்படிங்கறதுல சி என்ற கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டோம். அடுத்து சி ஏ, அதுல எபிலிட்டி. தேவன் பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா பலவிதமான மக்களை எடுத்து தம்முடைய பணியை நிறைவேற்ற அவர் பயன்படுத்தியிருக்கிறார். நியாயாதிபதிகள், தீர்க்க தரிசிகள், பலதரப்பட்ட ராஜாக்கள், மனிதர்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் அவ்விதமாகவே இந்த சபை காலத்தில் தமது பணிகளை நிறைவேற்றக்கூடிய நபர்களை அவர் தெரிவு செய்து பயன்படுத்துகிறார். அதைத்தான் எபேசியர் 4:12 வாசிக்கிறோம். மீண்டும் ஒருமுறை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அடுத்த வசனத்தையும் வாசிக்கிறேன், 13 வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். பார்த்தீர்களா, வித்தியாசமான பணிகளுக்கு வித்தியாசமான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர் பயன்படுத்துகிறதாக இங்கே வேதம் சொல்கிறது. எதற்காக? சுவிசேஷ ஊழியத்திற்காக, சீர்பொருந்தும் ஊழியத்தை செய்வதற்காக, மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நடத்துவதற்காக இந்த மனிதர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த ஊழியத்தை செய்யும் முன்னர் இந்த மக்களும் பக்தி விருத்தி உண்டாக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். அதாவது இவர்களும் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் உருவாக்கப்பட வேண்டுமானால் உலக பிரகாரமான கல்வியும் அவசியம்தான். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எதுக்குங்க படிப்பு அப்படின்னு சொல்லி சில வேலைகளில் நீங்க நினைப்பீங்க. இல்ல பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை வயது சென்றவர்களாக இருந்தால் கூட தபாலிலாவது மற்ற காரியங்களை படிங்க. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல சில படிப்பு எடுத்து படிக்கலாம். ஏன் படிக்கக்கூடாது? ஏன் உழைக்க கூடாது? எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் கிருபையா எங்களை படிக்க வைத்தார். படித்ததுனாலே அநேக ஆங்கில வேதாகம அந்த விளக்க உரைகளை படிக்க முடிகிறது, மட்டுமல்ல அநேக மக்களுக்கு போதிக்க முடிகிறது. படிக்காதவர்களே நான் குறையாக சொல்லவில்லை, நீங்கள் ஏன் அதற்கு முயற்சிக்க கூடாது என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உலக பிரகாரமான கல்வி அவசியம், அனுபவம் அவசியம், அது உங்களுடைய ஊழியத்தில் பல விதங்களில் உதவியாயிருக்கும். மட்டுமல்ல, இந்த உலக அறிவு மட்டும் போதாது, ஊழியத்திற்கென அழைக்கப்பட்ட நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை வல்லமைகளை பெற்றிருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வெறும் சாதாரணமான உலக ஞானம் உதவி செய்யாது. நாம செய்ய போகிறது ஆவிக்குரிய ஊழியம், அதாவது ஆவிக்குரிய வேலையே செய்ய போறீங்க. அப்ப அதற்கு ஆவிக்குரிய ரீதியில் உள்ள வல்லமை வரங்கள் அதிகாரங்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு தரப்பட வேண்டியது அவசியம். இப்ப நீங்க கரண்ட்ல வேலை செய்ய போறீங்கன்னா அதற்கேற்ற கருவிகள் தேவை. கரண்ட் வருகிறதான செக் பண்றதுக்கு டெஸ்டர் தேவை, அதை கை வைத்து பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அதற்கான கருவிகளை வைத்து நீங்க பாக்குறீங்க. அதற்கு அனுபவம் தேவை, அதுல நீங்க பயிற்சி பெற்றாதான் படிச்சாதான் அதுல செய்ய முடியும். அதே போல ஆவிக்குரிய ரீதி வந்துவிட்டால் அது மனித ஞானத்தினால் செய்யப்படுகிற விஷயம் அல்ல, அது அந்தகாரத்துக்கு எதிராக தெய்வ உதவியோடு செய்யப்படுகிற ஒரு யுத்தம். அதற்கு தெய்வ வல்லமை வரங்கள் அதிகாரங்கள் தேவை. அப்போ ஆவியின் அபிஷேகம் அதற்கு அடிப்படையாய் தேவை. அது இருந்தா எல்லாமே வந்துவிடும், வல்லமை வரங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அதோட சேர்ந்து வந்துவிடும். ஆவியின் அபிஷேகம், அதுக்காக ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சித்து உபவாசித்து கேட்கணும், எனக்கு கட்டாயமாய் ஆவியின் அபிஷேகம் தார், உம்முடைய வல்லமை இல்லாம வரங்கள் இல்லாம அதிகாரம் இல்லாம என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று நீங்கள் விருப்பப்பட்டு வாஞ்சையோடு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பினதை பார்க்க முடியும். அதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நீங்க வேணா நினைக்கலாம், நான் ஊழியத்துக்கு பொருத்தமானவன் அப்படின்னு, எனக்கு பிரசங்கிக்க தெரிகிறது, எனக்கு வேதத்தை வாசிக்க நன்றாக தெரியும், நான் என்னுடைய சொந்த மூளை அறிவிலே பேசிவிடலாம் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனா தேவனால் வரம் பெற்றால் ஒழிய நம்ம செய்கிற ஊழியம் வீணாக இருக்கும். சங்கீதம் 127:1 வாசிக்கிறேன், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று அங்கே பார்க்கிறோம். அப்ப நீங்க தேவனுடைய வீட்டை கட்டினாலும் சரி, உங்களுடைய வீட்டை கட்டினாலும் சரி, அத உங்க பலத்தினால கட்டினா அது வீண். கர்த்தருடைய உதவியோடு சபைய வீட்டை கட்டினோமாகில் அது பயனுள்ளதா மாறும் என்றுதான் இந்த வேதவசனம் சொல்கிறது. முதலாவது ஆற்றல் எது இருக்கணும் அப்படின்னா, போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும், ஏபிள் டு டீச். அதாவது இது தேவனுடைய கிருபையினால் உங்களுக்கு உண்டாகணும். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார். அதோடு கூட நீங்க அந்த பிரசங்கிக்கிற அந்த கிருபைய மெருகூட்ட வேண்டியது அவசியம். அதாவது பொதுவா சொல்வாங்க, தேவ வார்த்தை ஒரு பொறி போல நமக்கு கிடைக்கிறது. அதாவது சின்ன ஒரு தகவலை, முக்கியமான கருப்பொருளை கர்த்தர் தருகிறார். அந்த கருவை கொண்டு அடுத்து நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த வேத சத்தியம், அனுபவம், நமக்கு கொடுத்த பாரம் எல்லாவற்றையும் அதோடு இணைத்து அதை செய்தியா நம்ம உருவாக்கணும். அத செய்தி ப்ரிப்பரேஷன் எல்லாம் இருக்குது. அதை குறித்து மற்ற பாடங்களிலும் இன்னும் கூட சிறப்பாக பிரசங்கிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பாடங்களை நாங்க ஆடியோவா வெளியிட்டிருக்கிறோம். அது வழியாகவும் நீங்க உங்களுடைய திறமைகளை உருவாக்கிக் கொள்ளலாம். அப்போ ஆவியானவர் தான் உங்களை கொண்டு பேசுகிறார், உண்மைதான். அதே வேளையில அதன் திறமைகளை வளர்த்துக் கொள்கிற பொறுப்பை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. சிறப்பாக பிரசங்கிப்பது, சிறப்பாக வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஏற்ற இறக்கம், சத்தம், தொனி, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. சரி, அது ஒரு பக்கம். ஆனா நீங்க இந்த போதக சமர்த்தனா இருப்பதற்கு வேதம் ரொம்ப முக்கியம். வேதத்தின் அடிப்படையில பிரசங்கம் கற்பித்தல் போன்றவை செய்ய வேண்டும் என்று எபேசியர் 4:11-15 வரை உள்ள வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும். நாம பிரசங்கத்தின் மூலமாக, கற்பித்தலின் மூலமாக விசுவாசிகள் தேவனுடைய கிருபையில விசுவாசத்தில் பெருகணும், மட்டும் அவங்க சீர் பொருந்தணும், பக்தி விருத்தி அடையணும், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க ஒரு பூரண புருஷராகிற ஒரு வளர்ச்சியை பெறணும். இதுக்கெல்லாமே பிரசங்கமும் கற்பித்தலும் அவசியம் என்று கருதிதான் அவர் அப்போஸ்தலரை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, மெய்ப்பர்களை, போதகர்களை ஏற்படுத்துகிறதாக அங்கே வாசிக்கிறான். இன்னும் கூட ஒன்று தீமோத்தேயு 5:17 விதமாய் சொல்கிறது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறத கவனித்து பாருங்க. மூப்பர்கள் என்று மீட்பு பணிக்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அப்போ ஒரு மெய்ப்பன் இவ்விதமாக திருவசனத்தில் உபதேசத்தில் மற்றவர்களை வளர்க்க அவர் பிரயாசப்பட வேண்டியவராயிருக்கிறார், பிரயாசம் எடுக்கிறார். இன்னும் 1 தீமோத்தேயு 3:2 என்ன சொல்கிறது என்றால், ஆகையால் கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்கிறது. ஏபிள் டு டீச், போதிக்க முடிந்தவனாக இருக்கணும், நன்றாக போதிக்கிறவனா இருக்கணும், அதுதான் அர்த்தம். அப்ப போதக சமர்த்தனா இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகின்றார் ஆவியானவர் ஏவினபடியால். அப்போ ஆற்றல் இருக்கிறதா? மெய்ப்பு பணி செய்ய வேண்டியவர்களுக்கு முக்கியமான ஆற்றல் போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும், நன்றாக பிரசங்கிக்க தெரிய வேண்டும். உங்களுக்கு ஒருவேளை அந்த ஆற்றலை பெறாதிருக்கிறோம் என்ற கவலை இருக்குமானால் ஜபத்தோடு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா வேதவசனத்தை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்தினத சொல்ல தெரியணும், அதுதான் பிரசங்கம். எல்லாரும் தான் பிரசங்கிக்கிறாங்க, ஆனா சிலருடைய பிரசங்கம் தானே எடுபடுது. காரணம் என்ன? அந்த பிரசன்டேஷன் தான் முக்கியம். சொல்ல வேண்டியத சரியா நயம்பட அருமையா சொல்ல தெரிகிறது தான் அவசியம். கேட்க வைக்கணும் மக்களை. அதுல இருக்கிறது உங்க திறமை, கர்த்தர் தந்திருக்கிற அந்த திறமைய நீங்க கூர்மையாக்கி பயன்படுத்த வேண்டியது அவசியம். சரி, முதலாவது காரியத்தை பார்த்து விட்டோம். ஒரு பிரசங்கியாராய் இருக்கிறவர் தான் சிறந்த மெய்ப்பனாய் இருக்க முடியும். இரண்டாவது காரியம், மெய்ப்பு பணி செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:21 போன்ற வசனங்களை வாசிக்கிறேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று கூறுகின்றார். பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து மிக தெளிவாக கூறுகின்றார். பாருங்கள், நான் எதையுமே மறைத்து வைக்கல. உங்களுக்கு எது ரொம்ப தேவையோ பிரயோஜனமானதோ அதையெல்லாம் நான் மறைத்து வைக்காம வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்தேன். தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதுனா என்னன்னு சொல்லிக் கொடுத்தேன், அவர் விசுவாசிப்பதை குறித்து சொல்லிக் கொடுத்தேன். அது உங்களுக்கு மட்டுமல்ல, கிரேக்கருக்கும், அதாவது மற்றவர்களுக்கும் நான் சாட்சியாக அறிவித்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, மெய்ப்பு பணி என்பது இதுதான். எவ்வளவு கடினமாக வீடுகள் தோறும் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. மட்டுமல்ல, பிரயோஜனமான எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதே போல 1 பேதுரு 5:2 வாசிக்கிறேன். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் மேய்க்கணும். அந்த சுதந்திரத்தை நீங்க இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று அங்கே பேதுரு எழுதுகிறார். பார்த்தீர்களா? அப்போ மெய்ப்பு பணி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு தியாகம், விடாப்பிடியான முயற்சி, கடின உழைப்பு எல்லாம் தேவை என்று இந்த வசனங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ மனப்பூர்வமா நடத்தக்கூடிய மந்தையை மனப்பூர்வமாய் நடத்தக்கூடிய ஒரு எண்ணம் வேணும். அந்த மந்தைக்கு போஷிக்கணும், குறிப்பா சத்தியத்தில் போஷிக்கணும், சரீரப்பிரகாரமான தேவைகள்ல உதவி செய்யணும், எல்லாமே இருக்குது. நீங்க பாட்டுக்கு வெறும் போதனையை மட்டும் செய்துவிட்டு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில எந்த விதத்திலும் நீங்க உதவியா இல்லைனா, நீங்க உண்மையாக அவர்களிடத்தில் அன்பு கூறவில்லை என்றுதான் அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய தேவையை சந்திப்பதற்கு உங்களுடைய தகுதிய படிப்ப, உங்களுடைய ஞானத்தை, உங்களுக்கு கத்த தந்த அந்த காரியங்களை அவங்களுக்கு உதவியாக உலக பிரகாரமாகவும் உதவி செய்யணும். அந்த குடும்பத்தின் தேவைகளில் உங்களுடைய பகுதி என்னவோ அதை எடுத்து செய்ய வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப தியாகமான ஒரு எண்ணம், தியாகமான செயல்பாடு, மனப்பூர்வமாய் செயல்படுகிற ஒரு காரியம் என்றெல்லாம் நாம் இந்த மெய்ப்பு பணியை குறித்து பார்க்கிறோம். அந்த மெய்ப்பு பணி அவலட்சணமான ஆதாயத்திற்கானது அல்ல, உற்சாக மனதோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டிய காரியம். மந்தைக்கு மாதிரியா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப உங்க செயல்பாடு நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு மாடல் போல அவர்களுக்கு இருக்கணுமா? எவ்வளவு பணிகள் இருக்கிறது என்று பாருங்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் சேர்த்து செய்கிறதுனாலே தேவனுடைய மந்தையை போஷிக்கிற ஒரு மெய்ப்பு பணி செய்கின்ற ஒரு ஆற்றல் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். பிரியமானவர்களே, மெய்ப்பு பணி செய்கிற ஆற்றல் வேண்டும் என்று இரண்டாவது காரியமாய் நாம் இதுவரை சிந்தித்தோம். மூன்றாவதாக, நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது அவசியம். புதிய ஏற்பாட்டு தலைவர்களுடைய அடிப்படையான முக்கியமான செயல்பாடு என்னவென்றால் கண்காணிப்பு செய்தல் ஆகும். ஓவர்ஷியர், சூப்பர்விஷன் பண்ண வேண்டிய முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. அப்ப மந்தையை நீங்க மேய்க்கும் போது நீங்க கண்காணிப்பு செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஒரு ஆட்டு மந்தை தான் வைத்திருக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை குறித்து எவ்வளவு கவனமா இருக்க வேண்டி இருக்கிறது. எந்த ஆடு பலவீனமா இருக்குது, அதற்கு தேவையான இறை கிடைத்ததா, தண்ணீர் ஒழுங்காக அதுக்கு கிடைக்கிறதா, அதற்கு தேவையான பராமரிப்பு, பாதுகாப்பு, தங்குமிடம், இப்படி எல்லாம் ஒரு ஆட்டு மந்தைக்கே தேவையா இருக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்கு எவ்வளவு தேவையா இருக்குது இல்லையா? அப்ப உங்க சபைய நீங்க குறித்து கவனமா இருக்கணும். மந்தையை குறித்து கவனமா இருந்து வேதம் சொல்கிறது போல நாம் நம்முடைய சபையை குறித்து கவனமா இருக்கணும். அவங்களுக்கு தேவையான சத்தான சத்தியத்தை நான் கொடுக்கிறேனா, இல்லவிட்டா சும்மா மனந்திரும்புங்க என்று சொல்கிறேனா, இல்லவிட்டா சில பேர் ஒரே சாபம் எடுக்கிறது தான், மிரட்டுகிறது தான், நீங்கெல்லாம் கர்த்தருடைய சத்தியத்துல கீழ்ப்படியலனா, தசம பாகத்தை ஒழுங்கா கொடுக்கலனா, உங்க தொழில் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் என்று நேரடியாக மிரட்டுகிற சில ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அதை நாம் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாய் ஊழியத்தை தாங்குவது அவங்க தானா செய்வாங்க. நம்ம ஊழியத்தை தாங்குகிறதுக்காக நாம் ஆத்துமாக்களை நாம வளர்க்கல, கிறிஸ்துவில் அவங்க வளரணுங்கிறது தான் முக்கிய நோக்கம். அதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு ஆட்களை எப்படியாவது உண்டாக்குவார். ஏன்னா எங்க வாழ்க்கையில எங்க ஊழியத்துல அதைத்தான் பார்க்கிறோம், அதைத்தான் அனுபவமாய் போதிக்கிறேன். எல்லா இடத்திலும் நாங்க பணத்தை எதிர்பார்த்து ஊழியம் செய்யல, ஊழியத்தை முதலாவது செய்கிறோம். ஊழியத்தை கர்த்தர் இதை செய்ய அப்படின்னு சொன்னா அதை இறங்கி செய்கிறோம், தேவையை சந்திப்பார் என்ற அந்த மாபெரும் நம்பிக்கையை தந்திருக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனா நீங்க அதை உங்களுடைய செயல்பாட்டுல உங்க பேச்சுல கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அதாவது பணத்துக்காக நான் ஊழியம் செய்யல என்பத உங்க செயல்பாடுகள் உங்க பேச்சு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுரு 5:2 நான் சற்று முன்னர் வாசித்தேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்ப நீங்க இருமாப்பாய் ஆளக்கூடாது என்று அந்த 1 பேதுரு 5:2 சொன்னதை நீங்க பாத்தீங்க. அப்போ இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுகை இருக்கிறது என்று அர்த்தம், நிர்வாகம் இருக்கிறது, கண்காணிப்பு இருக்கிறது. அப்போ இந்த ஆளுகை செய்தலை ரூல் பண்றது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இல்லையா? அவ நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறதா? 3 காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1, போதக சமத்தனாக இருக்க வேண்டும். அடுத்து மெய்ப்பு பணி செய்யக்கூடிய ஆற்றல் வேண்டும். போஷித்தல், கற்பித்தல், மந்தையை போஷித்து காப்பாற்றுவது. 3வது சொன்னேன், நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல். உங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்குது? இருமாப்பாய் ஆளக்கூடாது, அது பொதுவாக நமக்கு வந்துடும் அப்படிங்கறதுனால தான் வேதம் அப்படி சொல்லுது. எப்பொழுதுமே இதை செய்யுங்கள் என்று சொன்னால் அது நமக்கு வராது என்று அர்த்தம் அப்படிதானே? நீங்கள் களவு செய்யாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லப்படுதுன்னா களவு செய்ய தூண்டப்படுவோம், நமக்கு அந்த மனசு இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் வேதம் அப்படி சொல்லுது இல்லையா? அதே போலதான் இங்க பாக்குறோம், இருமாப்பாய் ஆளாதீர்கள்னா சபைன்னு வந்த உடனே நமக்கு இருமாப்பு ஒரு பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று வேதம் கருதுகிறது. ஏன்னா நமக்கு கீழே நம்ம சொன்ன சொல்ல தட்டாம பணிபுரிகிற அநேக மக்கள் நமக்கு கிடைக்கிறாங்க. மந்தை என்பது ஆடு போன்றது தானே, அது அப்படியே அடிபணிகிறது. ஏன்னா அடிபணிய வேதமும் சொல்லுது, அதனால அவங்க அடிபணிவாங்க. ஆனா நீங்க சரியான ஒரு போதகராய் இல்லாதபடி இருமாப்பாய் ஆளுகிறவராய் இருந்தீங்கன்னா அந்த மந்தையை தவறாய் நடத்தி விடுவீங்க. உங்க கையில எல்லா அதிகாரமும் இருக்கிறது போல நீங்க உணர்ந்து செயல்படும் போது நீங்க நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டுனா நீங்க தவறாய் மந்தைய நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் வேதம் தெளிவுபட நமக்கு சொல்கிறது, உனக்கு ஆளுகை உன் கையில் தரப்படுகிறது, ஆத்துமாக்களை மேய்க்கிறதும் கண்டிப்பதும் திருத்துவதும் கனி கொடுக்க வைப்பதும் இப்படி பல காரியங்களை உன் கையில பொறுப்பாய் தந்திருக்கிற ஆளுகைய நீ அதை இருமாப்பாய் ஆளாத, பெருமையோடு ஆளாத. கண்டிப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அதே வேளையில எதற்காக கண்டிக்கிறாய் என்பது முக்கியம். உன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எப்படி கண்டிப்பாயோ அதே போல சபையில் உள்ள மக்களையும் அதே மாதிரி உன் பிள்ளையை போல நினைத்து கண்டி திருத்து. பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துமாக்களை இஷ்டம் போல சொல்லிடுவோம், நீ வராத சபைக்குள்ள வரக்கூடாது போ. ஆனா உன்னுடைய சொந்த பிள்ளையா இருந்தா அப்படி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த போதகர் ஒரு ஊழியரை பார்த்து கேட்டார். ஓ சொந்த பிள்ளையா இருந்தா நீ இப்படி வெளியே போ அப்படின்னு துரத்துவியா? எவ்வளவு தூரம் கரிசனையா கனிவா நடத்துற இல்ல? ஆம் பிரியமானவர்களே, நாம் இருமாப்பாய் சபையை ஆளாதபடி மந்தையை இருமாப்பாய் கட்டளை கொடுத்து கடுமையாக கொடுமையாக நடத்தாதபடி தாழ்ந்த சிந்தையோடு கிறிஸ்துவின் மேல் உள்ள பாரத்தோடு ஆத்தும பாரத்தோடு நடத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறதா? இந்தியாவை ஆள்வதற்கு இந்தியர்களுக்கு தகுதி இல்லை, போதுமான பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க. அது உண்மைதான்னு கொஞ்ச நாள்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்த பொழுது தெரிந்தது. இப்பொழுது பரவாயில்ல, இப்பவும் கூட எத்தனை பிரச்சனைகள் பாருங்க. அதே போல சிலருக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்துட்டா போதும், அதிகாரம் உண்டாயிடுச்சுன்னா போச்சு, பெருமையா செயல்படுவாங்க. அப்ப உங்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய தாழ்மையான ஆற்றல் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாழ்மையுள்ள சேவர்களாக நாம் கண்காணிப்பு செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் கூட இந்த கேள்விகளை நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. எனது கற்பித்தல் பிரசங்கம் செய்யக்கூடிய ஆற்றல் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அடுத்து, தேவனுடைய சத்தியங்களை நான் மிகச் சரியாக விளக்கம் கொடுத்து நடத்துகிறேனா? அவ்விதமாக சத்தியங்களை போதிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேனா? அடுத்து ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம், எனது தலைமைத்துவ திறமைகள் எப்படியாக இருக்கிறது? எந்த இடத்துல என்னுடைய திறமைகள் அடிபடுகிறது, அதாவது திறமைகள் இல்லாம இருக்குது? அது ஸ்வாட் அனலைசிஸ் என்று சொல்வாங்க, பொதுவாக கம்பெனியில அதை செய்வாங்க. ஸ்வாட், அதாவது SWOT. அதுல எஸ் எதுக்கு வருதுன்னா ஸ்ட்ரென்த், அடுத்து டபிள்யூனா வீக்னஸ், அடுத்து ஓ ஆப்பர்ச்சுனிட்டி, டி த்ரெட்ஸ் பயமுறுத்தல்கள். அப்ப இந்த நான்கு காரியத்தையும் வைத்து உங்களை நீங்க அடிக்கடி செக் பண்ணணும். எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, எதுல வீக்கா நான் இருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, அடுத்து த்ரெட்ஸ், என் ஊழியத்துக்கு இருக்கிற அபாயங்கள் என்னென்ன பயமுறுத்தல்கள் ஆபத்துகள் இடையூறுகள் இருக்கின்றன, இவற்றை நீங்க அடிக்கடியாய் உட்கார்ந்து செக் பண்ணி எழுதி வைத்துக் கொள்ளலாம். அப்போ நீங்க அதை புரிந்து கொண்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் கவனம் பண்ணி அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு வாய்ப்பா இருக்கும், அதுல வளர்ச்சி உறுவதற்கு வாய்ப்பா இருக்கும். இந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு இருக்கு, நான் பயன்படுத்தினேனா என்று நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. எதிரெல்லாம் ஆபத்து இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை சரி பண்ண நினைப்பீங்க. சோ இப்படி எல்லாம் நீங்க உங்களை நீங்களே சோதித்து பார்த்து வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். அடுத்து, எனது மேய்ப்பு பணி எப்படியாக இருக்கிறது என்று கொஞ்சம் ஃபீட்பேக் பெறணும் மக்களிடம். அதை நீங்க எப்படி கேட்பீங்களோ கேட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். உங்கள் நண்பர்களிடத்தில் கேளுங்க, என்னுடைய மேய்ப்பு பணி ஊழியம் எப்படி போயிட்டு இருக்குது, ஓம் பார்வையில எப்படி தெரியுது என்றெல்லாம் நீங்க கேட்கலாம். அதே போல மக்களை குறித்த ஒரு பாரமான இருதயம் எனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி, உண்மையான கரிசனம் இருக்குதா, நான் உண்மையாக அந்த கரிசனையோடு தான் என்னுடைய செயல்பாடுகள் போய்கொண்டு இருக்கிறதா என்று நீங்க அடிக்கடியாய் நீங்க கேள்வி கேட்கலாம் உங்களை நீங்களே. அடுத்து, மேய்ப்பன் இல்லாமல் காணாமல் போன ஆடுகளை குறித்து எனக்கு அதிக கவலை இருக்கிறதா, அதாவது ஆத்தும பாரம் இருக்கிறதா, ஐயோ அந்த ஆத்மா அழிந்து போகிறதே, எப்படியாவது அந்த ஆத்மாவையும் அந்த குடும்பத்தையும் நான் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரணும், அதுக்கு நான் சபைக்குள் கொண்டு வருவதற்கு நான் எப்படியாவது அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி ஜெபிப்பது, அவர்களுக்காய் முயற்சிப்பது, அன்பை காண்பிப்பது, தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது போன்றவற்றில் நான் செயல்படுகிறேனா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களோடு நீங்கள் செயல்பட்டீர்களானால் உங்கள் மேய்ப்பு பணி சிறப்பாக நடைபெறும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்போ ஆற்றல் உள்ளதா என்ற இந்த காரியத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். வருகிற வகுப்பிலும் எனக்கு வாஞ்சை தாகம் இருக்கிறதா என்று சிந்திக்க ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே ஜபத்தோடு நீங்கள் இவற்றையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் நல்ல மெய்ப்பொருளாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளில் PDF வடிவில் தந்திருக்கிறோம். கேள்விக்கான பதில்களை தனி நோட்டில் எழுதி நன்றாக படியுங்கள். தேர்வுக்கு படிப்பதற்காக எழுதின இந்த கேள்வி பதில்களை எங்களுக்கு அனுப்பித்தர வேண்டியதில்லை. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.